السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: والفجر وليال عشر. صدق الله العظيم. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய இருலக வாழ்க்கையின் வெற்றியையும், இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய சகலவிதமான ஈடுபாடுகளில் முன்னேற்றத்தையும் பரக்கத்தையும் செழிப்பையும், அவனுடைய கட்டளைகளை ஏற்று அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து தக்வாவுடன் வாழ்வதிலே வைத்திருக்கின்றான். மூமினான ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றியையும் உயர்வுகளையும் தக்வாவின் பிரகாரம் வாழ்வதிலேயே தேட வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இம் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்வை நசீபாக்கேதுவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், துல் காதாவுடைய மாதம் இறுதி பகுதியில் 30வது தினத்திலே இருக்கிறோம். நாளை துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் திரை ஆரம்பமாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் முதல் 10 தினங்களையும் மிகவும் சிறப்பான தினங்கள் என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஹதீஸில் மாமின் அமல் அஸ்கா இந்த அல்லாஹ் அஸ்வஜல், அல்லாஹுடத்தில் அமல்களில் மிகவும் நன்மை அதிகமானது, பரிசுத்தமானது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் முதல் 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களாகும் என்றும், அப்தல் ஐயாமி துனியா அல் ஆஷ், துனியாவுடைய காலங்களில் இந்த முதல் 10 தினங்களே அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்த தினங்களாகும் என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் நாளையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய 10 தினங்கள் துனியாவுடைய காலங்களிலேயே மிக சிறந்த தினங்களாகும், மிக உயர்ந்த தினங்களாகும், அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரிய தினங்களாகும். அந்த தினங்களில் அமல் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விடவும் அல்லாஹ் அதிகமான அதிகரித்த கூலியை கொடுக்கின்றான், அல்லாஹ்வுடைய அன்பும் மிக வேகமாக வருகிறது, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய அமல்களாக அவைகள் மாறுகின்றன என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9 சினங்களிலும் நோன்பு நோற்றதாகவும் ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது. அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த 9 தினங்கள், 10வது தினம் பிறநாளுடைய தினமாக இருக்கிறதுனால் 10வது தினத்திலே நோன்பு பிடிக்க முடியாது. இந்த 9 தினங்களும் அரபாவுடைய நாள் வரைக்கும் நோன்பு நோற்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வனமையாக இருந்தது என்று அந்த ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சதகாக்கள் கொடுப்பது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, குர்ஆன் திலாவத் செய்வது, இது போன்ற நல்ல அமல்கள் மூலம் இந்த 10 தினங்களையும் நாம் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபஜ்ரில் வலயாலின் ஆஷ், இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சத்தியமிடுவதற்கு அந்த 10 இரவுகளையும் தேர்ந்தெடுத்து அந்த பத்து தினங்களையும் சிறப்பான தினங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இதில் வரக்கூடிய அரபாவுடைய தினம் நாளையிலிருந்து பிறை ஆரம்பமாகிறது. ஒன்பதாவது தினத்திலே அரபாவுடைய தினம், அரபாவுடைய நோன்பு நோக்கப்படும். அந்த அரபாவுடைய நோன்பு இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு குற்றங்களுக்கு பரிகாரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த பத்து தினங்களையும் நன்மை சம்பாதிப்பதற்குரிய தினங்களாக ஆக்குவதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே பலவிதமான அமல்கள் இபாதத்துகள் இருந்தாலும் மிக விசேஷமான சிறப்பான ஓர் இபாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து குர்பான் கொடுப்பது அறுப்பது இது ஒரு இபாதத்தாகவும், இந்த தினங்களில் அது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகவும், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இபாதத்தாகவும் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த இபாதத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துக்கு அனுப்பிய ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் தொழுகையை கொடுத்தானோ, ஜகாத்தை கொடுத்தானோ, நோன்பை ஹஜ்ஜை கொடுத்திருக்கிறானோ, இதே போன்று ஒரு விசேஷமாக ஒரு இபாதத்தையும் கொடுத்திருந்தான். அது ஒவ்வொரு உம்மத்திற்கும் கொடுத்த இபாதத் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மன் சகன் லியது குருஸ்மல்லா, அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகளில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்து அவருடைய உயிரை போக்குவது, இதை ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு உம்மத்துக்கும் கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு இபாதத் தொண்டல்ல, உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு உம்மத்துக்கும் அல்லாஹ் இந்த இபாதத்தை கொடுத்திருக்கிறான். யூதர்களிடத்தில இருந்திருக்கிறது, கிறிஸ்தவர்களிடத்தில இருந்திருக்கிறது, உலகத்துக்கு வந்த எல்லா சமூகத்தாரத்திலையும் உம்மத்துக்கும் அல்லாஹ் இந்த இபாதத்தை கொடுத்திருந்தான். இதே வழியில் குறைஷி காபிர்கள் அல்லாஹுவை வணங்காது சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த சிலை வணக்கக்காரர்களான குறைஷி காபிர்கள் அவர்களும் இந்த முன்னால் இருந்த இபாதத்துகளை பார்த்து இதனை அவர்கள் இதனையும் ஒரு இபாதத்தாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். சிலை வணங்கிகளாக இருந்தாலும் அவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் இதை அவர்களும் ஒரு இபாதத்தாக எடுத்து வந்திருக்கிறார்கள். வமா துபிஹா அலன் நுசுப், குர்ஆனில் சொல்லப்படுகிறது, ஒரு ஆயத்தில் வருகிறது, அவர்கள் 300க்கும் மேற்பட்ட கற்களை வைத்திருந்தார்கள். அந்த கற்களுக்கு பக்கத்தில் இந்த மிருகங்களை அறுத்து பலியிடுவார்கள், இரத்தத்தை பூசுவார்கள். இவ்வாறு இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுப்பது என்பது வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் மாத்திரம் அல்லாது வேதங்கள் எதுவும் கொடுக்கப்படாத சிலை வணக்கக்காரர்கள் அவர்களிடத்திலும் கூட இருந்து வந்த ஒரு வணக்கமாக இது இருக்கிறது. எனவே இந்த உலஹையாவுடைய இபாதத், உயிர்களை அறுப்பது என்ற இபாதத் ஒரு விசேஷமான இபாதத். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினாலேயே செய்து காட்டியிருக்கிறார்கள். இந்த இபாதத்தை செய்வதற்கு சஹாபாக்களுக்கு வலியுறுத்திருக்கிறார்கள். மதீனாவில் வாழ்ந்த 10 வருடங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலஹையா கொடுத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு சென்ற பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மகனை அறுக்க விடாது, அதனுடைய இடத்திற்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த ஒரு ஆட்டினை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்று. ஒரு பிள்ளைக்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுக்கும்படி சொல்லியிருக்கிறார். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இரண்டு அறுக்கப்பட்ட மிருகங்களுக்குரிய அறுக்கப்பட்டவர்களுடைய மகனாவேன் என்றார்கள். அதில் ஒருத்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் அறுக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் அல்லாஹ் அதை அறுக்க அவரை அறுக்க விடாமல் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்தான். இரண்டாவது அப்துல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை, அவர்களையும் அறுப்பதற்காக வேண்டி அவருடைய தந்தை நேர்ச்சை செய்தார். பிறகு மக்கள் எல்லோரும் கதைத்து அந்த அப்துல்லாவை நீங்கள் அறுக்காதீர்கள், அதுக்கு பதிலாக 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னதற்கு இணங்க 100 ஒட்டகங்களை அறுத்து பலி கொடுத்திருக்கிறார்கள், குர்பான் கொடுத்திருக்கிறார்கள். அதனாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இரண்டு அறுக்கப்பட்டவர்களுடைய மகனாவேன் என்று சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஹையாவுடைய இபாதத்தை சஹாபாக்களுக்கு மிகவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மன் வஜத சாஅதன் ஃபலம் யுதஹி ஃபலா யக்ரபன் முஸல்லானா, யார் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் உஹையா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் உஹையா கொடுக்கும் நியத் இல்லையோ தயார் இல்லையோ, அவர்கள் பெருநாள் தொழுவதற்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழும் இடத்திற்கும் வர வேண்டாம் என்றார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகையாவுடைய இபாதத்தினை முக்கியத்துவப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மேலும் இது ஒரு இபாதத், இந்த உலகையாவுடைய இபாதத் இது ஒரு வெறும் ஒரு சடங்கல்ல, இது ஒரு வெறுமனே ஒரு உயிரை கொல்லுவதல்ல, அறுத்து போடுவதல்ல. இதற்கு அழகிய வழிமுறைகளை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், அவ்வல் மா நப்தபி ஃபி யௌமினா ஹாதா, இந்த பிறைபத்தில் பெருநாள் தினத்திலே நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், நாம் தொழுவோம். சுமனர்ஜிய பனன்ஹர், அதற்கு பிறகு நீராக சென்று நாங்கள் அறுப்போம். யார் இவ்வாறு செய்வார்களோ ஃபகத் அஸாப சுன்னதனா, எங்களுடைய வழிமுறை பிரகாரம் அவர் செய்துவிட்டார். அவ்வாறு யாரு செய்யவில்லையோ அவர் அறுத்த அந்த வெறும் அந்த மிருகம் அது உலகையாவுடைய இபாதத்தாக கணிக்கப்பட மாட்டாது, அது வீட்டுக்கு இறைச்சிக்காக வேண்டி அறுத்ததாக கணிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மேலும் நபி அவர்கள் தொழுதற்கு பிறகு சென்று அவர்களே இரண்டு ஆடுகளை கொம்புள்ள அழகான இரண்டு ஆடுகளை தன்னுடைய கரத்தினாலேயே பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹும தக்கப்பல் மின் முஹம்மத், யா அல்லாஹ் இதை என்னை தொட்டும், என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய உம்மத்தினரை தொட்டும் இந்த உஹியாவை கபூல் செய்வாயாக என்று பிரார்த்தித்தவர்களாக நீயத்தும் செய்தவர்களாக தன்னுடைய கையினாலேயே அறுத்திருக்கிறார்கள். எனவே இந்த இபாதத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகிய முறையில் இதை முக்கியத்துவப்படுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பது இந்த சரித்திரத்தின் மூலமாக தெரிய வருகிறது. நபி அவர்கள் மதீனாவுடைய காலத்திலே காலம் பூராவும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியது ஆடுகளை அறுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஹுதைபியாவுடைய தினத்தில்தான் சஹாபாக்கள் 10 பேருக்கு பதிலாக 10 பேர் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்திருக்கிறார்கள், 10 பேர் சேர்ந்து ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார்கள், 7 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை மாட்டை கொடுத்திருக்கிறார்கள். இதே போன்று ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து கடைசி ஹஜ்ஜில் அவர்கள் 7 பேர் சேர்ந்து மாட்டை கொடுத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அத்தினத்திலே மாடு கொடுத்ததாகவும் வந்திருக்கிறது. ஆனால் காலம் பூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய மகனுக்கு பதிலாக அறுப்பதற்கு கொடுத்தது. இவைகளை பார்க்கும் பொழுது உஹையா இது நபி அவர்கள் ஆடு கொடுப்பதற்கு மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, கொடுக்கப்படக்கூடிய உலகையாக்களில் மிக சிறந்தது ஆடு என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த உலகியாவை கொடுப்பதற்கு நீயத்துள்ளவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறை கண்ட பிறகு
அவர்கள் நகம் வெட்டுவதையும் அவர்கள் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்றுவதையும் தவிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த இபாதத்தினை நபி அவர்கள் சொல்லி தந்தது பிரகாரம் நாம் உரிய முறையிலே சிறப்பான முறையிலே அதை இபாதத்தாக நினைத்து நல்ல முறையில் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த உலகையாவுடைய இபாதத்தை இந்த சின்னத்தை சிறப்பிப்பாரோ கண்ணியப்படுத்துவாரோ அது தக்குவாவின் அடையாளம் என்கின்றான். அப்படி என்றால் அவர் வாங்கக்கூடிய அந்த மிருகம் கொழுத்ததாக மாமிசத்தில் எந்த குறைவும் அற்றதாக குறைகள் இல்லாததாக நோயற்றதாக கண் பார்வை உள்ளதாக நடக்க முடியுமான மிருகமாக இருக்கக்கூடிய மிருகங்களை தெரிந்தெடுப்பது அந்த மிருக அந்த சின்னத்தை அந்த இபாதத்தை கண்ணியப்படுத்துவதாகும் என்று அந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உதகையாவுடைய இபாதத்தினை நாம் ஒரு இபாதத்தாக நினைத்து அதை முறையாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகையாவுடைய இபாதத்து இருக்கிறதே ஏனைய இபாதத்துகள் போன்றல்ல. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது போன்ற இபாதத்துகள் இவைகளை போன்று அல்லாஹ் இந்த மிருகங்களை அவனுக்காக வேண்டி அறுத்து உயிரை போக்குவதற்கு அதையும் ஒரு இபாதத்தாக நமக்கு தந்திருக்கிறான். இந்த இபாதத்தினை நாம் செய்வது மிகவும் பேணுதலான முறையில் கவனமான முறையில் இந்த இபாதத்தினை செய்ய வேண்டும். தொழுகை இருக்கிறதே அதை எவ்வளவு கவனமாக தொழுகிறோம், நோன்பு ஜகாத் ஹஜ் இபாதத்துகளை எவ்வளவு கவனமாக செய்கின்றோம், அதே போன்று இந்த உலகையாவுடைய இபாதத்தை பலவிதத்திலும் நாங்கள் கவனமான முறையில் சிறந்த முறையில் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளின் பிரகாரம் இந்த இபாதத்தினை செய்ய வேண்டும். முதலில் நாம் விளங்க வேண்டும், இந்த உலகையாவுடைய இபாதத்து இருக்கிறதே இது ஒரு உயிரை போக்கும் ஒரு இபாதத், ஒரு உயிரை அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டிய கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. ஏனைய இபாதத்துகளை போன்றல்ல. இதன் மூலம் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான், உண்மையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எதுவென்றால் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வது. அல்லாஹ் கொடுத்த உயிரை அவனுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பது இது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக அமலாக இருக்கிறது. எனவே இந்த வகையில் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய விஷயத்தில் தன்னுடைய மகனை அறுத்து காட்டும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான், அறுக்க முற்பட்டார்கள், ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் கொடுத்தான் என்று வரலாறு படிக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது, இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் இந்த கால்நடைகள் இவைகளை அல்லாஹ் மனித உயிருக்கு அடுத்ததாக ஒரு ஒரு தந்தைக்கு அவனுடைய பிள்ளையின் ஸ்தானத்திலே பிள்ளையுடைய இடத்திலே அந்த மிருகத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய மகனை அறுப்பதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுக்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், ஏதோ நான் தெரியாதனமாக என்னுடைய மகனை அறுப்பதற்கு நேர்ந்து விட்டேன், நேர்ச்சை செய்து விட்டேன் என்று கேட்டார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த ஃபத்வா என்ன, நீர் அந்த குற்றத்துக்கு தௌபா செய்யும், அந்த நேர்ச்சைக்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்துக்கொடும் என்று அவர்களுக்கு ஃபத்வாவும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு மனித உயிருடைய இடத்திலே அல்லாஹ் இந்த ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை வைத்திருக்கின்றான் என்பதை இந்த சம்பவங்கள் மூலமாக தெரிய வருகிறது. எனவே இந்த ஒரு உயிரை போக்கக்கூடிய இபாதத் இது எல்லா மார்க்கமுடையவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்றாலும் இந்த இபாதத்தை செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இன்னல்லாஹ கத்தபல் இஹ்ஸான அலா குல்லி ஷை, இரக்கம் காட்டுவதையும் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் அல்லாஹ் எல்லா விடயங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஃபைதா தபஹ்தும் ஃபஹ்ஸினு திபஹா, நீங்கள் ஒரு மிருகத்தை அறுப்பதானால் அதில் எஸ்ஸானான முறையை கையாளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே முதலாவது இந்த மிருகங்கள் மீது, இந்த மிருகங்களை அறுக்கும் பொழுது அதுக்கு தொல்லை கொடுப்பதையோ, தொந்தரவு கொடுப்பதையோ, கஷ்டம் கொடுப்பதையோ நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியின் வீட்டுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள், ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். வீட்டு வாசலில் ஒரு ஒட்டகம் கட்டப்பட்டிருந்தது. திரும்பி வரும் பொழுதும் அதே ஒட்டகம் மாலை நேரத்திலே அந்த இடத்திலேயே இருந்தது. நபி அவர்கள் கேட்டால், இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரரை தேடி வாருங்கள் என்று. கிடைக்கவில்லை. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வாய் பேசாத மிருகங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதை நல்ல முறையிலே வைத்து நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும், நல்ல முறையிலே இதை நீங்கள் அறுப்பு விவாதத்தையும் செய்ய வேண்டும், அறுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த மிருகங்களுக்கு தின்ன கொடுப்பது, உண்ண கொடுப்பது, இது மிகப்பெரிய ஒரு இபாதத். தின்னம் கொடுக்காம, உணவு கொடுக்காமல் வளர்க்கக்கூடிய இந்த மிருகங்கள், அந்த வளர்க்கக்கூடியவர்களை நபியார்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இமாம்கள் இந்த மிருகங்களுக்கு உண்ண கொடுப்பது வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவன் உணவு கொடுக்க தயாரில்லை என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அவனிடமிருந்தும் பறித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மிருகங்கள் மீது உபகாரம் செய்வது, இரக்கம் காட்டுவதில் முதலாவது அந்த மிருகங்களுக்கு தீனி கொடுப்பது, உணவு கொடுப்பது, அதை அழகிய முறையில் வளர்ப்பது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது இரண்டு மனிதர்கள் இரண்டு ஒட்டகங்களுக்கு மேல் உட்கார்ந்து வீணாக கலையித்துக் கொண்டிருந்தார்கள், பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மிருகங்களை நீங்கள் மிம்பர் மேடைகளாக அல்லது கதிரைகளாக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இந்த மிருகங்களை பயணம் செய்வதற்கு பயன்படுத்துங்கள், இதை நீங்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதுக்கு சிரமம் கொடுப்பதற்கு பயன்படுத்தாதீர்கள் என்ற கருத்தினை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் இந்த மிருகம் மீது இரக்கம் காட்டுவது என்பது இஸ்லாம் அதுக்கு மிகவும் வலியுறுத்தியிருக்கிறது. ஒரு பூனை குட்டிக்கு தின்ன கொடுக்காத ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகில் போட்டான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். முதலாவது இஹ்சான், இந்த மிருகங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இரக்கம், அவைகளை நல்ல முறையிலே வளர்ப்பது, பேணுவது, அதற்கு உணவு கொடுப்பது. இரண்டாவது, அந்த மிருகங்களை கொண்டு வரும் பொழுது, அந்த மிருகங்களை எடுத்து வரும் பொழுது அந்த மிருகத்துக்கு அதாவு செய்யாமல், அந்த மிருகங்களை வதைக்காமல், சிரமத்தில் போடாமல் கொண்டு வருவது வாஜிபாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. நபி அவர்கள் இந்த அளவுக்கு இரக்கம் காட்டும்படி சொல்லியிருக்கக்கூடிய மிருகங்களை நாம் சிறிய லாபத்திற்காக வேண்டி நாம் அதை வேதனை கொடுத்து கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி அந்த மிருகங்களை அழப்பிப்பது, கொண்டு வருவது, இது ஷரியத்துக்கு மாற்றமான செயலாக இருக்கிறது. இது நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கால்நடைகளை கொண்டு வரக்கூடிய வியாபாரிகள், விசேஷமாக மாடுகளை விற்பனை செய்யக்கூடியவர்கள், கொண்டு வரக்கூடியவர்கள் அதனை சிரமப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், நோவிக்காமல், வேதனை கொடுக்காமல் அதனை கொண்டு வருவது அரசாங்க சட்டம் என்று நினைக்காமல், இது அல்லாஹ்வுடைய சட்டம், இது நபி அவர்களுடைய சட்டம், இது ஷரியத்துடைய சட்டமாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். இரண்டாவது, அவைகளுக்கு தீனி கொடுப்பது, இது விற்பனைக்காக வேண்டி கொண்டு வந்த மிருகம் தானே என்று அதை கட்டி போட்டுவிட்டு அதை வதைக்காமல், பசியில் போடாமல் அதற்கு உண்ண கொடுப்பது என்பது நபி அவர்களுடைய வழிகாட்டல், நபி அவர்களுடைய வலியுறுத்தல் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த மிருகங்களை அறுக்கும் பொழுது அந்த மிருகத்துக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு அழகிய முறையை காட்டி தந்திருக்கிறார்கள். இழுத்து வரக்கூடாது, அதை கஷ்டப்படுத்த கூடாது. மேலும் அந்த மிருகத்தை அறுக்கும் பொழுது இன்னும் ஒரு மிருகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முறையிலே அதை அறுக்க வேண்டாம் என்று உமர் ரழியல்லாஹு தஆலாவும் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் ஆட்டை அறுப்பதற்காக வேண்டி ஆட்டை கீழே போட்டு தன்னுடைய கையினால் கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தார். அதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஆடு இந்த மனிதன் கத்தியை தீட்டுவதை பார்த்து கொண்டிருக்கிறது, இவர் அந்த ஆடு பார்க்கும்போது கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஏனப்பா நீங்க இந்த ஆட்டை ரெண்டு தடவை அறுக்க போகிறீர்களா என்று கேட்டார்கள். அதுரீது அன் துமீதஹா மர்ரதைன் ஹல்லா ஹதத்த ஷஃப்ரதக கப்ல அன் தல்ஜாஹா. சொன்னார்கள், இந்த ஆட்டை ரெண்டு தடவை அறுக்க போறியா? முதலாவது மனவேதனை கொடுத்து கஷ்டப்படுத்தி மனவேதனையை கொடுக்க போகின்றாயா? அதே ஒரு அறுப்பாக இருக்கிறது என்று நபியார்கள் சுட்டிக்காட்டிவிட்டு சொன்னார்கள். இந்த ஆட்டை மிருகத்தை கீழே போடுவதற்கு முன்னால் நீ கத்தியை அறுத்து வந்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் நபியார்கள் சொன்னார்கள், இதை ஒவ்வொருவரும் தன்னுடைய கத்தியை அழகிய முறையில் தீட்டிக் கொள்ள வேண்டும், கூர்மையான கத்தியால் அறுக்க வேண்டும் என்றும், மேலும் அந்த ஆட்டை சிரமப்படுத்தாமல் ஓய்வெடுக்க செய்து ஓய்வு கொடுத்து அந்த ஆட்டை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இவைகள் எல்லாம் இஸ்லாம் ஷரியத் காட்டக்கூடிய மிக உயர்ந்த வழிகாட்டல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிருகங்களுடைய விஷயத்திலே இந்த அளவுக்கு வலியுறுத்தல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த அறுப்பு என்ற இபாதத்தை நாம் செய்வது எம்முடைய ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். ஆனால் இந்த இபாதத்தை செய்யும் பொழுது தொழுகை போன்றல்ல, நோன்பு ஸகாத் ஹஜ்ஜை போன்றல்ல, இந்த இபாதத்தை செய்யும் பொழுது நாங்கள் மிகவும் பேணுதலாக இந்த இபாதத்தினை செய்ய வேண்டும். அதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த இபாதத்தை செய்யும் பொழுது அந்நிய மதத்தவர்கள் அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய முறையில் இந்த இபாதத்தை செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இபாதத்தை செய்ய வேண்டும், ஆனால் அந்நியவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த இபாதத்தினை நாம் செய்யக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையான விடயத்துக்கு எங்களுடைய எந்த செயலும் தடையாக இருக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வலா தசுப்புல்லதீன யதூன மின் துனில்லா ஃபயசுப்புல்லாஹு அத்வம் பிகைரி. அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டல் என்ன? மனிதர்களே, நீங்கள் இந்த சிலைகளுக்கு ஏசாதீர்கள். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறார்? சிலைகளுக்கு ஏசாதீர்கள், சிலைகளை திட்டாதீர்கள். ஏன், அது சரி என்ற காரணத்தினாலவா? இல்லை, அது பிழை, அது இணை, அது கூடாத ஒரு இபாதத் என்றாலும் அதை ஏசுவதற்கு, அதனை திட்டுவதற்கு, அதனை படிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி தரவில்லை. என்ன காரணத்திற்காக? ஃபயஸுப்புல்லாஹு அத்வம் பிகைரின், நீங்க இந்த சிலைகளை ஏசுவதின் காரணமாக அது சரியானதாக இருந்தாலும் கூட இது காரணமாக ஆகிறது, அந்த சிலையை வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை திட்டுவார்கள், அல்லாஹுவை ஏசுவார்கள். அறியாத்தனமாக இந்த பாவச் செயல் அவர்களிலே ஏற்படுவதற்கு நீங்கள் காரணமாக கூடாது என்று எங்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறார். சிலைகளை கூட ஏசக்கூடாது என்றார். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஏசுவார்கள், இஸ்லாத்தை குறையாக கலைப்பார்கள், ஷரியத்தை மட்டம் தட்டும் மட்டமாக பேசுவார்கள். அப்படி நடக்க கூடாது என்பதற்காக நீங்கள் சிலைகளுக்கு ஏசாதீர்கள். இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் மிகப்பெரிய பாடங்களை கற்றுத் தருகிறார்கள். முஸ்லீம்களின் கடமை, அவர்கள் எந்த ஒரு செயலை செய்வதானாலும் அந்த செயலை காரணமாக குஃபார்கள் இஸ்லாத்தையோ அல்லாஹ்வையோ ரசூலையோ நிந்திக்கக்கூடிய முறையில், ஏசக்கூடிய முறையில், கேவலமாக கலைக்கக்கூடிய முறையில் எந்த இபாதத்தையும் செய்யக்கூடாது என்று இந்த ஆயத் சொல்லி தருகிறது. எனவே நாம் குப்பார்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விதத்திலே எங்களுடைய உலகையாவுடைய இபாதத்தினை செய்யாது தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நன்மையான காரியத்துக்கும் தன்னை தடையாக ஆக்கிக் கொள்வதை எச்சரித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், எனக்கு காபத்துல்லாஹ்வுடைய கதவை உடைத்து அதுக்கு இரண்டு பக்கத்தாலையும் கதவுகளை வைத்து இந்த காபத்துல்லாவை நான் திரும்ப கட்டுவதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது என்றார்கள். ஆனால் நான் செய்யவில்லை என்றார்கள். ஆசைப்பட்டார்கள், ஆனால் செய்ய மாட்டேன் என்றார்கள். காரணம் என்ன சொன்னார்கள்? இஸ்லாத்துக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த காபத்துல்லாவை மதிக்கிறார்கள். நான் காபத்துல்லாவில் கையை வைக்க போனால் அது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்வார்கள்? இவர் போயும் போய் இந்த காபத்துல்லாவிலும் கை வைத்து விட்டார் என்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டு போய் விடுவதற்கு காரணமாகிவிடும், அதன் காரணமாக நான் உடைக்கவில்லை என்றார்கள். மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு நான் தடையாக இருக்கக்கூடிய விதத்தில் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், அவன் ஒரு கொடிய முனாஃபிக், இஸ்லாத்தினுடைய விரோதி, நபி அவர்களுக்கு எதிராக பேசிவிட்டான். முஸ்லீம் சமூகத்துக்கே ஒரு துரோகமான பேச்சை பேசிவிட்டான். அது ஒரு சமூக துரோகி, அந்த சமுதாயத்துடைய துரோகி. அந்த துரோகிக்குரிய தண்டனை என்ன? இன்று தேச துரோகி, சமூக துரோகிகளுக்கு என்ன என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தினால்? இதே போன்று ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த சமூக துரோகியுடைய கழுத்தை வெட்ட அனுமதி தாருங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், அவன் சமூக துரோகி, இந்த உம்மத்தின் துரோகி தான், எனக்கு ஏசியவன் தான், அவனை வெட்டுவதற்கு கொலை செய்வதற்கு நான் அனுமதி தர மாட்டேன் என்றார்கள். என்ன காரணம்? அவன் கொல்லப்பட வேண்டியவன், எந்த அரசாங்கமா இருந்தாலும் அவனை கொலை செய்யும். நபியார்கள் வேண்டாம் என்றார்கள். என்ன காரணத்திற்காக சொன்னார்கள்? மக்கள் சொல்வார்கள், இஸ்லாத்துக்கு இதுவரைக்கும் நுழையாத மக்கள் சொல்வார்கள், இது என்ன மார்க்கம், மக்களை கொலை செய்கிறார்கள், இஸ்லாத்துக்கு போக கூடாது என்று இஸ்லாத்திற்கு வருவதற்கு அந்த செயல் தடையாக மாறிவிடுமோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து அந்த செயலை செய்வதை விட்டும் தன்னை தவிர்த்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தையும் வைத்து உலமாக்கள் எழுதுகிறார்கள், நாம் எந்த ஒரு செயலும் செய்து இஸ்லாத்தில் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு எங்களுடைய செயல்களை தடையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மேலும் இந்த உலகையாவுடைய இபாதத்தை செய்யும் பொழுது ஒழுக்கமான முறையில், சிறந்த முறையில், மறைவான முறையில் இதை நாம் செய்ய வேண்டும். அந்நியவர்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய முறையில் செய்யக்கூடாது. மேலும் இந்த அறுக்கப்பட்ட மிருகங்களுடைய கழிவுகளை, வீச வேண்டிய பொருட்களை கான்களில் போடுவது, முற்றவெளியில் வீசுவது, இவைகள் மூலமாக பறவைகள் அல்லது நாய் போன்ற மிருகங்கள் இந்த கழிவுகளை, இந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகமாக உள்ளவைகளை, வீசப்படக்கூடியவைகளை இழுத்துக் கொண்டு அந்நியவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் அல்லது அவர்களுக்கு முன்னால் அல்லது பாதையில் இவைகளை போடுவதன் மூலமாகவும் இதே இஸ்லாத்திற்கு முரணான ஒரு செயல் ஏற்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கவான இருக்கக்கூடாது, அவனுடைய செயல் மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்கக்கூடியதாக, தொல்லை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு முஸ்லிமுடைய செயல் இருக்கக்கூடாது. எந்த மனிதனுடைய செயல் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ சொன்னார்கள், அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இனிய கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இபாதத்தினை இந்த கால்நடை வியாபாரம் செய்யக்கூடியவர்களும், இந்த உலகையாவுடைய இபாதத்தை செய்வதற்காக வேண்டி உள்ளவர்களும் மிகவும் பிரதானமாக நாம் பேண வேண்டிய ஒரு விடயம் என்ன? நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்தின் காரணமாக இதற்கு பின்னால் அரசாங்கத்தினால் அல்லது வேறு சிலரினால் இதற்கு தடையும் இடையூறுகளும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நான் அதற்கு காரணமாகிவிடக் கூடாது என்று ஒவ்வொருவரும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில் சொல்லி காட்டினார்கள், இன் ஆதமல் முஸ்லிமீன ஜுர்மன் மன் ஸல அன் ஷைன் லம் யஹர்ரம் ஃஹுர்ரிம மின் அஜ்லி மஸ்அலதிஹி. சொன்னார்கள், முஸ்லிம்களில் மிகப்பெரிய பாவியார் சொன்னார்கள், இஸ்லாத்திலே ஹலாலாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் பற்றி திரும்ப திரும்ப கேட்டு 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 அந்த கேள்வியின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த வஸ்துவை அந்த விடயத்தை முழு உம்மத்துக்கும் ஹராமாக்கிவிட்டான். இந்த ஹராத்துக்கு காரணம் இந்த மனிதன் நடந்து கொண்ட முறைதான், தேவையில்லாத கேள்விகளை எழுப்பியதுதான், இதன் காரணமாக இவன் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றவாளி என்று சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இந்த கால்நடைகளை அழைத்து எடுத்து வரக்கூடிய முறையிலோ இந்த மிருகங்களை எடுத்து வரக்கூடிய முறையிலோ வியாபாரம் செய்யக்கூடிய முறைகளிலோ அறுக்கக்கூடிய முறைகளிலோ நாம் யாராவது இந்த இபாதத்திற்கு பின்னால் இந்த நாட்டில் அறுப்பு செய்வதற்கு தடையாகுவதற்கு காரணமாகுவமையானால் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கியாமத்தினால் வரைக்கும் இந்த இபாதத்துக்கு தடையாக இருந்தவருக்கு அதற்குரிய பாவம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், அதற்குரிய குற்றவாளியாகவே அவர் கணிக்கப்படுவார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லோரும் இந்த விடயத்தை நாம் பேண வேண்டும். எனக்கு இந்த உலகியாவுடைய இபாதத்தை செய்வதற்கு 4 தினங்கள் இருக்கின்றன, பெருநாளுடைய தினம், அதற்கு பின்னால் 3 தினங்கள் என்றாலும் பெருநாளைக்கு பிறகு வியாழக்கிழமை, அந்த பெருநாளைக்கு பிறகு வரக்கூடிய 3வது தினம், 4வது தினம், அந்த தினம் போயாவுடைய தினமாகவும் இருக்கிறது. எனவே நாங்கள் அவைகளையும் பேணி முறையோடு எங்களுக்கு தந்த சலுகையை நல்ல முறையில் பேணிக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். இந்த புனிதமான இபாதத்திற்கு தடையாக இடையூறாக இதற்கு பின்னால் எங்களுடைய எந்த செயலும் இருக்கக்கூடாது, இருக்காமல் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். சலுகைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படும் பொழுது அரசாங்கம் மட்டுமல்ல அல்லா ரப்புல் ஆலமீன் கூட உம்மத்துக்கு கொடுத்த சலுகையை எடுத்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு 100 தலாக்குகளை கொடுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஒரு தலாக்கல்ல, 2 தலாக்கல்ல, 90 தலாக்குகளை கொடுத்ததற்கு பிறகும் அந்த மனைவியை மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு முறை, மீட்டு எடுக்க முடியும் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, இந்த ஒரு சலுகை இருந்தது. ஒரு நாள் ஒரு மனிதர் தன் மனைவியை பார்த்து சொன்னார், உனையோட வாழவும் மாட்டேன், வேறொருத்தரோட உனைய வாழ விடவும் மாட்டேன் என்று சொன்னார். இதனை கேட்ட இந்த பெண்மணி, இது என்ன அநியாயம், என்னோடு வாழவும் மாட்டாராம், என்னை விடுவித்து வேறொருவரை திருமணம் செய்து நான் வேறொருவரோட வாழ்வதற்கும் விட மாட்டாராம், அது எப்படி என்று கேட்டார். கணவன் சொன்னார், நான் உன்னை தலாக் கொடுப்பேன், இத்தா முடிய கிட்டமாகும் பொழுது மீட்டி எடுத்துக் கொள்வேன், திரும்ப உடைய தலாக் கொடுப்பேன், இத்தாவிலே இருப்பாய், மீட்டி எடுத்துக் கொள்வேன், முடிய கிட்டமாகும் பொழுது உன்னுடைய காலம் பூரா இத்தாவிலே கழியும், என்னுடைய என்னுடன் வாழ தேவையில்லை, நீ வேற யாரும் வாழ முடியாது, உன்னுடைய காலம் பூரா இத்தாவிலே தான் கழியும், நான் அப்படி ஒரு வேலை செய்ய போகிறேன் என்று இந்த சலுகையை துஷ்பிரயோகம் செய்தார். இந்த பெண்மணி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஓடினார்கள், இந்த செய்தியை சொன்னார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை கேட்டார்கள், நபி அவர்கள் வாயை பற்றிக் கொண்டார்கள், அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான், இதற்கு பிறகு தலாக் என்பது டிவோர்ஸ் என்பது 2 தடவை கூடினால் 3 தடவை, இதற்கு மேல் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, 3 தடவை தலாக் கொடுத்து விட்டீர்களா உங்களுடைய மனைவி இல்ல, அவ டிவோர்ஸ் ஆகிட்டா வேறொருத்தரை அந்த பெண்மணி திருமணம் செய்து வாழலாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். இது போன்று பல சம்பவங்கள் கொடுக்கப்பட்ட சலுகைகளில் துஷ்பிரயோகம் நடக்கும் பொழுது அல்லாஹு தாலாவே பொறுக்காமல் அந்த சத்தத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். எனவே இந்த புனிதமான இபாதத் இது தொழுகை நோன்பு போன்ற இபாதத் அல்ல, இது ஒரு உயிரை அறுக்கக்கூடிய இபாதத். எனவே நாம் தொழுகையில் காட்டும் பேணுதல், நோன்பு சக்காத்து ஹஜ்ஜில் காட்டும் பேணுதலை விடவும் நாம் மிகவும் பேணுதல் காட்ட வேண்டிய ஒரு இபாதத் இந்த உலகையாவுடைய இபாதத். இதில் துஷ்பிரயோகம் நடக்குமேயானால் இந்த இபாதத் செய்வதற்கு சில வேளை தடைகள் வரலாம். கண்ணியமானவர்களே, அரசாங்கத்தில் தடை இல்லை. மாடு அறுப்பதற்கோ ஆடு அறுப்பதற்கோ இதுவரைக்கும் தடை செய்யவில்லை, இதை அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதுக்குரிய ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும், ஓமிச்செடுக்க வேண்டும், அதுக்குரிய சட்ட திட்டங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இவைகள் எல்லாம் ஷரியத்துக்குட்பட்ட சட்டங்கள் தான். இவைகளை பேணுவது ஒரு முஸ்லிமுடைய கடமை, ஷரியத்துடைய கடமை. இவைகளை பேணாது செய்யும் பொழுது அங்கே மாடுகளை பறிக்கிறார்கள் என்றும் குர்பான் இறைச்சியை பறித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் என்றும் சொல்வது இது நியாயமான பேச்சுகள் அல்ல. எனவே இவைகளை நாங்களே காரணமாக ஆக்கிக் கொள்ளாமல் இந்த இபாதத்தினை சிறந்த முறையிலே செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். பெருநாளுடைய தினம் நாம் எல்லோருமாக நாளை தினம் முதலாவது பிறை, பிறை பத்திலே பெருநாள் கொண்டாடப்படும். எனவே இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் எல்லா மதுபதியும் உள்ளவர்கள், எல்லா கொள்கையிலும் உள்ளவர்கள், எல்லா அமைப்புள்ளவர்கள் இந்த புனிதமான பெருநாளுடைய தொழுகையை சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரே தினத்தில் இந்த இபாதத்தை செய்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.